நமஸ்காரம். முற்போக்குவாதம் என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அப்படின்னா என்ன? அதை பற்றி சாஸ்திரம் பேசுகிறதா? நாம் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் இதை பற்றி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போதைக்கு முற்போக்குவாதம் என்றால் இன்னென்ன தலைப்புகள், இன்னென்ன விஷயங்கள் பேசப்படுகின்றன? அதாவது, உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது, பால்ய விவாகம் தடை செய்யப்பட்டது, ஓரினச் சேர்க்கையாளர்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்குவது பற்றி பேசப்படுகிறது, தேவதாசிகள் முறை ஒழிக்கப்பட்டது, இவையெல்லாம் முற்போக்குவாதங்கள். சமுதாயத்துக்கு தேவையானவை, மக்களுக்கு தேவையானவை. ஆனால் இது என்னவா சொல்லப்படுறது, அதை எப்படி நம்ம ஜாகிரதையா பார்க்கணுங்கிறது மட்டும் தெளிவுபடுத்துறேன். இதை பத்தி பேசுபவர்கள் இதெல்லாம் நடைபெறணும்னு தாராளமா பேசட்டும், யாருக்கு உடன்படிக்கை இருக்கிறதோ அவர்கள் செய்யட்டும். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இந்த மாதிரி வாதத்தை பேசுற எல்லாருமே வேதங்களும் பண்டைய சாஸ்திரங்களும் இதற்கு விரோதமானவை, அதனால் அவற்றை பின்பற்ற வேண்டாம், உங்கள் புத்தி, உங்கள் மூளை, சமுதாய முன்னேற்றம் இதை பாருங்கள் என்றே பேசுகின்றனர். இதில் ஆச்சரியம், உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லவில்லை. விதவைகளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி செய்ய வேண்டும் என்பதையும் சாஸ்திரம் சொல்லவில்லை. இதை போல பல விஷயங்களை அது சொல்லவே இல்லை. ஆனால் அது சொன்னதாக நினைத்துக்கொண்டு அல்லது அது சொல்லித்துன்னு வேதத்தை நம்புபவர்களையே நம்ப வைக்க வேண்டும். ஆனால் வேதம் பிற்போக்குவாதம் படைத்தது, காலத்துக்கு உதவாதது என்று வேதத்தை நம்ப வேண்டியவர்களுடைய நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய குறிக்கோள். ஆனா உண்மையில் இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்காங்கிறத நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். உடன்கட்டை ஏறு அப்படின்னு எங்கும் சொல்லப்படலை. தேவதாசிகள் இருக்க வேண்டும் அப்படின்லாம் எந்த வேதத்திலும் இல்லை. ஏன், நீங்க ராமாயணம் முழுக்க படிச்சிருக்கீள், பாகவதம் முழுக்க படிச்சிருப்பீளே, எங்கேயான இதை பத்தி பேசப்பட்டிருக்கா? அவரவர்கள் விருப்பத்தினால் செய்திருக்கலாம். ஏன், இப்ப யாரோ தர் காதலனை பறிகொடுத்து விட்டு நான் தற்கொலை செய்ய போகிறேன், நானும் உயிரை விட போறேன், எங்க காதல் பலிக்கலே என்று பண்ணிக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் வேதம் சொல்லலையே காதல் தோல்வி ஏற்பட்டா தற்கொலை பண்ணிக்கோன்ட்டு. இப்ப இது நாள் பட கொஞ்ச நாள் எழுதி 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 காதலன் இறந்தால் காதலியும் கூட இறக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பிற்போக்குவாதம் ஒருத்தர் பேசலாம், ஆனால் இலக்கியத்தில் அது ஓஹோங்கிற காதலாக புகழப்பட்டு கொண்டாடப்படுகிறது. பல இடங்கள்லையும் பார்க்கிறோம், நம்ம வாழ்க்கையில தான் சேர முடியல, மரணத்திலேயாவது சேர்வோம் கேள்விப்படுறோமே, நாடகத்திலாம் பார்க்கிறோமே. அப்ப அந்த இடத்துல யாரும் அதை கண்டிக்கிறதா தெரியல, அந்த மாதிரி வேதம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறதாவும் தெரியல, ஆனா உலகத்துல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் நம்ம ஏற்கனவே என்னத்தை சிலது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வேதத்தின் தலையில கொண்டு போய் வச்சு அதெல்லாம் இதுக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்கு, ஆனா நாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம், இதுல எதுக்கு இதை சித்தரிக்க பார்க்கிறார்கள்னால், இப்ப நமக்கு உள்ளூர ஒரு குறுகுறுப்பு இருக்கலாம், நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இது வேதம் சொல்லலை, நான் மாட்டி இப்படி பண்றேன், ஒரு கஷ்டம் இருக்கும், ஏதோ ஒரு வெட்கம் இருக்கும். இப்ப உலகமயமாக்கலுக்கு பின்னாடி எத்தனையோ பொருட்கள்லாம் வந்துடுச்சு, எல்லாத்தையும் வாங்குறோம் உபயோகப்படுத்துறோம். அந்த மாதிரி நம்ம செலவழிக்கிறதையோ அந்த மாதிரி எல்லா பொருட்களையும் வாங்குறதையோ எல்லாம் கூடவே கூடாது, வைராக்கியத்தோடு இருக்கணும், தேவைகளை குறைச்சிக்கணும் என்றுதான் சாஸ்திரம் சொல்லும். இப்ப அந்த சாஸ்திரம் சொன்னதையே நம்ம சொல்லிட்டு இருந்தால் எந்த பொருளும் உற்பத்தி ஆகாது, யாருக்கு விற்பனை ஆகாது. ஆலையே 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படிலாம் பொருளாதாரம் வளரல, எல்லாருக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கல, சுபிக்ஷமா தான் இருக்கும், ஆனா இந்த மாதிரி விற்பனை ஆகல. இப்ப நிலமெல்லாம் இவ்வளவு விலையாயிடுதா, பயிர் எல்லாம் சாகுபடி குறைஞ்சு போயிருக்கு, இது எல்லாமே எதுக்காக? ஒரு சிலர் விற்க வேண்டும், அப்படின்னா அது அந்த மார்க்கெட்டை வளர்த்து விட்டா தான் உண்டு. ஆனா அது வேண்டாம் வேண்டாம்னு வைராக்கியத்தை பத்தி சாஸ்திரங்கள் போதிக்கின்றன. அப்ப அந்த சாஸ்திரத்தில் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அது ஏற்பட்டுவிட்டால் அப்ப நம்ம கவலை இல்லாம எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் பாருங்க. இப்போதும் பண்றோம், ஆனா கொஞ்சம் குறுகுறுப்போட ஏதோ ஒரு நெருடலோட பண்ணி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இல்லாத பிற்போக்கு, நீங்க அதை நம்பணுன்ற தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்ம ரொம்ப நிம்மதியா சாஸ்திரத்திலேருந்து விலகி போடுவோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா இதனால சாஸ்திரத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அது பேசுற உண்மை உண்மையே. ஏன்னா இப்ப நான் பட்டியல் போட்ட எதை பத்தியும் சாஸ்திரம் சொல்லலை, அதுக்குதான் உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். யாரோ ஒரு காதலன் போயிட்டாருங்கிறவரே காதலி போகணும்னால் இது எந்த சாஸ்திரம் சொல்லிது? ஆனா உலகத்துல நடக்கிறதே, கொண்டாடப்படுகிறது, அதுக்காக சொல்றேன். ஆனால் கணவனோட கூட போனதை சாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஆனா அப்படி யாரான் உடன்கட்டை ஏறினால் அது தப்புன்னு சொல்லப்பட்டது. நானும் சொல்றேன் தப்பு தான், ஆனால் அது தப்புன்னு சொல்றதோட நிறுத்தணும். இதை சாஸ்திரம் சொல்லித்து அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்த வேண்டாம் இல்லையா? இப்போ ஒரு 4-5 விஷயத்துல சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு நமக்கு தோணி அது பிராக்டிக்கலா உதவாதுன்னு புரிஞ்சு போச்சுனால் எல்லாத்துக்குமே சாஸ்திரம் உதவாதுங்கிற முடிவுக்கு நாம வந்துருவோம். இங்கேதான் அன்பர்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என ஏதோ ஒன்று நமக்கு எதாவது ஒத்து வரலையோ அதெல்லாத்தையும் அதன் தலையில வைக்கக்கூடாது. அது எத்தனையோ நல்லதுகளை சொல்லியிருக்கு, நாம பண்ண முடிஞ்சது சொல்லியிருக்கு. ஒருவேளை இப்ப இதெல்லாத்தையும் தள்ளி ஒரு சிலவற்றை நம்மால நிஜமாவே முடியல, சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனா முடியலன்னு வச்சுங்க. பூஸ்பரிசத்தோட இருக்கிற தீர்த்தம், ஜலத்தை தான் உபயோகப்படுத்தணும்னா கணத்திலேருந்து எடுக்கணும், குளத்திலேருந்து எடுக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் அப்படி கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனா அது பூஸ்பரிச தீர்த்தம் வேணும்னு சாஸ்திரம் சொல்றது. என்ன பண்ணலாம், நெருடலா தான் இருக்குன்னால் பரவாயில்ல. இந்த மாதிரி 4-5 விஷயம் அது பண்ணுன்னு சொல்லி நம்ம பண்ண முடியாதனாலே எதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதையும் தள்ளிடணுங்கிற தேவையில்லை. எது முடியலையோ விடுங்கோ, எது முடியறதோ பண்ணுவோம். அந்த முடியறத பண்ண ஆரம்பிச்ச வேளை முடியாததையும் தானே அந்த சாஸ்திரம் பண்ண வைக்கும். ஆனா இது இத்தனைக்கு அடிப்படை தேவை, சாஸ்திரத்தில் நம்பிக்கை வேண்டும். ஆனா அந்த நம்பிக்கை போறாப்புல பல துஷ்பிரச்சாரங்கள், அதுல எல்லாம் உண்மை இல்லை. அதனால நீங்க எப்பவுமே உண்மையை தெரிஞ்சுக்கணும்னால் இதுக்கு சோர்ஸ் இருக்கா, பேசுறாப்புல பேசக்கூடாது. இப்படிங்கிறது எந்த இடத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கணும். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் கோட் பண்ணக்கூடாது. அன்னிலே இந்த எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் படிச்சமோ இல்லையா, இடம் சொட்டி பொருள் கூறுக, அது அந்த இடத்துல எதுக்காக சொல்லப்பட்டிருக்குங்கிறதோட சேர்த்து சொல்லணும். அப்படின்னா தான் நமக்கு அது எந்த இன்டென்ஷன்ல சொல்லியிருக்கு, அதை நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது புரியும். ஏதோ ஒன்று சொல்ல போக அது எதுக்கோ உபயோகப்படுத்திடக்கூடாது இல்லையா? இந்த விஷயத்த முதல்ல மனசுல நன்னா போட்டு யோசிச்சுட்டு நம்மால முடிஞ்சதை எடுத்துப்போம். மேலும் அது சரி தப்பு சாஸ்திரத்தில் இருக்கிறது முற்போக்கு பிற்போக்குன்னா யாரு தெரியுமா சொன்னா எடுத்துக்கணும். இப்போ ஒரு சயின்ஸ்ல இந்த தியரம் தப்பு, இந்த ஈக்குவேஷன் தப்புன்னு சொல்லணும்னா யார் சொன்னா நீங்க ஒத்துப்பீள்? ஓஹோன்னு சயின்ஸ் படிச்சவர் சொன்னாதான ஒத்துப்பீள்? சயின்ஸே படிக்காதவர் சொன்னா ஒத்துக்கொள்வீர்களா? அதே போல சாஸ்திரத்திலையும் ஒண்ணு தப்புன்னு சொல்லணும்னால் அதை முழுக்க படிச்சவர் சொல்ல வேண்டும். அதை ஏனோ தானோன்னு எடுத்து பார்த்து விட்டு இடத்துக்கும் பொருளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அதுல இருக்கிற வார்த்தைகளை நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சு கொண்டு பேசிட்டு இருந்தால் அது நம்புறதுல அர்த்தம் இல்லை, நஷ்டம் நமக்கு தான். அந்த நஷ்டப்பட வேண்டாம்னு வேண்டுகிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.